ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 275வது நாமா. பானுமண்டல மத்தியஸ்தாயே நமஹ. இதோடைய அர்த்தம் என்னன்னாக்க, சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவள், அம்பாளை சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவளாக தியானித்து வழிபடுவது ஒரு முறை. சூரிய மண்டலத்தில் தெரியும் இரண்மயமான புருஷன் பரமேஸ்வரன் என்று கூறப்படுகிறது. அந்த மூர்த்தியை தேவியாக கூறுகிறது இந்த நாமம் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கணும். அனாகத சக்கரத்தை பானுமண்டலம் என்று சொல்வதுண்டு. அதில் உறையும் குண்டலினி வடிவானவள். அனாகத சக்கரத்தில் உறையக்கூடிய குண்டலினி சக்தியானது இந்த பானுமண்டலம் சொல்லப்படுறது. அந்த பானுமண்டலத்தில் உறையக்கூடிய குண்டலினி வடிவானவள் அப்படிங்கிற ஒரு பொருள்பட இங்கே அம்பாளுக்கு பானுமண்டல மத்தியஸ்தாயி நமக அப்படிங்கிற நாம விளங்குறது. அடுத்த நாம பைரவியை நமக. பைரவருடைய சக்தியாக விளங்கக்கூடியவள், முத்தொழில் புரிவராதனால் பைரவர் வந்து பயங்கரமான வடிவானவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அவருடைய சக்தியாக விளங்குறதுனால பைரவி. பயத்தை சுபாவமாக கொண்டவள் பெண். சமஷ்டியாக பெண்களுக்கு பைரவம் அப்படின்னு ஒரு பெயர் வழங்கப்படுறது. அவ்வடிவமானதால் பைரவி என்று அழைக்கப்படுகிறாள். எட்டாவது ஆபரணமான தேவதையான திரிபுராம்பா சக்கரேஸ்வரி மந்திரத்தின் மத்திய கூடத்தில் உள்ள ர என்ற எழுத்தை எடுத்துவிட்டால் பைரவி மந்திரம் கிடைக்கிறது. இந்த மந்திர வடிவமானவளாம் பைரவின்றோ. பரநாத், ரமணாத், வமநாத் அப்படின்னு பைரவர் அழைக்கப்படுறார். அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல், முத்தொழிலை செய்வதால் பைரவர். அவருடைய சக்தியாக விளங்குறதுனால பைரவி. 12 வயதுள்ள கன்னிகையாக பூஜிக்கப்படுபவள் பைரவி அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே பைரவருடைய சக்தியாக அம்பாள் விளங்குறதுனால பைரவி அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்த நாமா பகமாலினியே நமக. அதாவது பகமாலினி என்ற வடிவம் உடையவள். பகம் என்ற பதத்திற்கு அநேக பொருட்கள் இருக்கு. ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், விஞ்ஞானம், மகாத்மியம், வைராக்கியம், யோனி, வீரியம், பிரயத்னம், இச்சா, சூரியன், முக்தி என்று இவை அனைத்தும் கூடியவள் தேவி அப்படிங்கிறதுனால பகவாலினி சொல்லப்படுறார். பகத்தோடு கூடிய எல்லா பதார்த்தங்களும் தேவியின் அம்சம் என்றும், லிங்கத்தோடு கூடிய யாவும் சிவாம்சம் என்றும் சொல்லப்படுகிறது. திதி நித்யாதேவிகளில் சுக்லபட்சத்து திதியை, கிருஷ்ணபட்சத்து சதுர்தசி இந்த திதிகளின் நித்யா பகவாலினி அப்படி சொல்லப்படுறார். எட்டாவது ஆவரணத்தில் உள்ள மூன்று தேவதைகளில் ஒருத்தியாக அம்பாள் வந்து உருவப்படுத்தப்படுறார். அதனால் இங்கே பகமாலினி அப்படிங்கிற ஒரு நாமாவை பெறுறார். அடுத்த நாமா பத்மாசனாயை நமக. அதாவது தாமரையில் வீற்றிருப்பவள். தாமரையை ஆசனமாக கொண்டவர் பிரம்மா, சரஸ்வதி, லக்ஷ்மி. இந்த மூவரின் வடிவமும் தேவியேதான் என்பதனால பத்மாசனா அப்படின்னு அழைக்கப்படுறார். பிரகிருதிமயமான இலைகளோடும் விகிருதிமயமான கேசரங்களோடும் சம்பித்தாகிய தண்டோடும் கூடிய தாமரையை பீடமாக கொண்டவள் அப்படின்னு சொல்லப்படுறதுனால பத்மாசனா அப்படின்னு அழைக்கப்படுறார். யோக முறையில் கூறப்படும் பத்மாசனம் என்னும் ஒரு இருக்கை வடிவில் இருப்பவள். பக்தர்களுக்கு லக்ஷ்மியை பங்கிட்டு கொடுப்பவள். பிந்துவிற்கும் பத்மம் என்று பெயர். அதில் வீற்றிருப்பள் அப்படின்னு சொல்லப்படுறதுனால பத்மாசனா. அதனால் தாமரையில் வீற்றிருப்பள் அப்படின்னு பொருள்பட இங்கே பத்மாசனாயி நமக அப்படிங்கிற நாம அம்பாள் குழங்கிறது. அடுத்த நாம பகவத்யை நமக. ஐஸ்வர்யத்தோடு, அதாவது ஈஸ்வர சக்தியோடு கூடியவள் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுறது. முந்தின நாமாவில் பக என்ற பதத்தின் எல்லா பொருள்களையும் குறைவரப்பெற்றவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தின் தோற்றத்தையும் மறைவையும் தோன்றும் முன்பே அறிந்தவள். அவ்வாறே நடுவில் தோன்றும் எல்லா பொருட்களையும் வழிகளையும் எக்காலத்திலும் அறிந்தவள். அதனால் பகவதி அப்படின்னு அழைக்கப்படுறார். அதனால் அம்பாள் இங்கே ஈஸ்வர சக்தியோடு கூடியவள் அப்படிங்கிற பொருள்பட பகவத்யை மக அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. இப்படியாக இங்கே குறிப்பிடப்பட்ட இந்த நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய அந்த சக்தி வடிவங்களை ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறது. அதை வசினியாத் வாக்தேவதைகள் அழகாக பொருள்பட எடுத்து சொல்லியிருக்கா. அந்த நாமாக்களை நம்மளும் அதனுடைய பொருள் மாறாமல் ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.